நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியர் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேரி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையோர் இடைக்காடர் சமாதியிற்றேந்த நெருமை காக்கவே சமாதியிற்றேந்த நெருமை காக்கவே அகஸ்திரியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய. இன்றைய சத்சங்கம் தொடர் சத்சங்கமாக அமைகின்றது. நேற்றையான் சத்சங்கத்திற்கு சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகளை பார்க்க துவங்கியிருந்தோம். நேற்று இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கைகள் எங்களுடைய கிரியா யோகா சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தின் சாதனைக்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை பார்க்க தொடங்கியிருக்கின்றோம். நேற்று பார்த்ததை பற்றிய ஒரு மீள்பார்வையுடன் இன்றைய பகுதிக்குள் செல்லவிருக்கின்றேன். நேற்று நாங்கள் என்ன பார்த்தோம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மையாக இருக்கின்றது. அந்த மூன்று பொருள்களும் பதி பசு பாசம் என்பது அறிந்து கொண்டோம். அதில் பாச நிலையை பற்றி மாத்திரம் பார்த்தோம். பாசத்திற்குள் மூன்று நிலைகள் இருக்கின்றது. ஆணவம் கண்மம் மாயை என்று மூன்று பொருள்கள். ஆகவே சைவ சித்தாந்தத்தை சமய முறைப்படி பார்ப்போமாக இருந்தால் அது ஐந்து பொருள்களை உடையது என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மூன்று பொருட்களை நேற்று பார்த்தோம். அதில் முதலாவதாக எதை வைத்து இந்த மூன்று பொருள்களையும் நாங்கள் பார்த்தோம் என்றால், வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று ஒரு கேள்வியை பேராசிரியர் இதை விளங்கப்படுத்தும் போது கேட்கின்றார். அதற்குரிய பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையின் நோக்கம் மகிழ்ச்சியாக இருத்தல், அதுதான் உண்மை. இந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் நோக்கம் என்றால் அடுத்த கேள்வியை கேட்கின்றார், இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கின்றது எங்களுக்கு? அதற்குரிய பதில் பொருள்களில் இருந்து கிடைக்கின்றது. அதற்கு அடுத்ததாக பார்த்தால், இந்த பொருள்களை எல்லாம் நாங்கள் உள்நோக்கி செல்லும் போது, இந்த பொருள்கள் எல்லாம் மறையும் நிலைக்கு வரும்போது சிறு துகள்களாகி அது சிறு அணுக்களாகி, அந்த அணுக்கள் என்று சொல்வது சிறிய சிறிய அணுக்களெல்லாம் சேர்ந்தால் அது ஒரு சக்தியின் வடிவம் என்று சொல்கின்றோம். அந்த சக்தியைத்தான் சைவ சித்தாந்தத்தில் மாயை என்று கூறுகின்றோம். இந்த மாயையை மூல மாயை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த சக்தியின் தொகுப்பு. ஆகவே ஒவ்வொரு இந்த மாயையில் எங்களுக்கு காரண மாயையும் இருக்கின்றது, காரியை மாயைகளும் இருக்கின்றது. காரிய மாயலான பொருட்கள் எல்லாம் காரண மாயையான மூல மாயையில் இருந்து வந்தது என்பதுதான் அதன் கருத்து. ஆகவே மாயையை பற்றி நாங்கள் அதை பார்க்கும் போது அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது, இந்த மாயையை படைத்தவர் யார்? அதற்குரிய பதில், ஒருவரும் படைக்கவில்லை. ஏனென்றால் இந்த மாயை அனாதியானது. இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் முப்பொருள் உண்மையும் என்ற அந்த மூன்று மெயின் பொருட்களாக பதி, பசு, பாசம், பாசத்தில் ஆணவம், கண்மம், மாயை இவ்வளவும் அனாதியானது என்றால் எப்பவும் அது இருக்கின்றது. ஆகவே மாயையை படைத்தவர் ஒருவரும் இல்லை என்பதை பொருள் கண்டோம். அடுத்ததாக கேள்வி கேட்டோம், மாயை இரண்டு வகைப்படும். நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படித்துக் கொண்டு போகும் போது வேதாந்தத்தில் இருந்துதான் சித்தாந்தத்திற்குள் வர வேண்டும் என்று பாபாஜி வலியுறுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் அப்போதுதான் நாங்கள் சித்தாந்தத்தில் நிலைத்து நிற்க முடியும். ஆகவே அந்த சித்தாந்தத்திற்குள் வரும்போது வேதாந்த கருத்துக்களையும் நாங்கள் எங்களுடைய சித்தத்தில் வைத்திருக்கின்றோம். ஆகவே ஆங்காங்கே குழப்ப நிலைகள் வரும் என்பதற்காக நாங்கள் சித்தாந்தத்தை படிக்கும் போது வேதாந்த கருத்துக்களை அதற்குள் கொண்டு வந்து எங்களை நாங்கள் குழப்பவோ மற்றவர்களை குழப்பவோ கூடாது என்று சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்படுகின்றது. வேதாந்தம் வேதாந்தமாகவே இருக்கலாம், சித்தாந்தம் சித்தாந்தமாகவே இருக்கலாம் என்பது அதனுடைய கருத்து பேராசிரியர்கள் மூலம். ஆகவே அந்த கருத்தின்படி நாங்கள் இந்த சித்தாந்தத்தை படிக்கும் போது மாயை என்று படித்து விட்டோம். இப்போது அதே போல் வேதாந்தத்திலும் மாயை என்ற ஒரு சொல்லு உண்டு. அந்த மாயைக்குரிய பொருள் என்னவென்றால், எது இல்லை ஆகிறதோ அதுதான் மாயை என்று வேதாந்தம் சொல்லுகின்றது. என்ன இல்லையோ அது மாயை. ஆனால் சித்தாந்தத்தில் மாயை என்பது மறைதலும் தோன்றுதலும், தோன்றி மறைதல். இதை மூன்று நிலையில் பார்க்கின்றார்கள் சித்தாந்தத்தில். தோன்றி நின்று மறையும் பொருட்கள் மாயை எனப்படுகின்றது. ஆகவே மாயைக்குரிய வரவிலக்கணம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது பொருளில் இருந்து வருகின்றது, இந்த பொருள்கள் எல்லாம் மாயையில் இருந்து வருகின்றது. ஆகவே மகிழ்ச்சி மாயையில் இருந்து கிடைக்கின்றது என்பதை முதலாவதாக பார்த்தோம். அதன் பின் சிறிது சிந்தித்தோம், இந்த பொருட்கள் மாத்திரம் இருந்தால் எங்களுடைய மகிழ்ச்சியை தருமா? அதாவது இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு டிவி இருக்கின்றது, அந்த டிவி இருந்தால் அது மகிழ்ச்சியை தருகிறதா உங்களுக்கு? இல்லை. அந்த டிவி வேலை செய்ய வேண்டும். அதை வேலை செயல்படுத்த பண்ணினால்தான் அதில் என்ன வருகின்றது என்பது பார்க்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஆகவே செயல் என்ற ஒரு நிகழ்வு இங்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது மகிழ்ச்சிக்கு என்று பார்த்தோம். ஆகவே இந்த செயலையும் பார்க்கும் போது அது அந்த செயல்கள் கூட தோன்றி நின்று மறையும் செயல்களாகவே நிச்சயமாக அமையும். ஆகவே அந்த செயல்கள் எல்லாம் காரிய செயல்களாகவும் அதற்கு காரண செயல்கள் இருக்கென்றும் பார்த்தோம். காரிய செயல்களை காரிய கண்மம் என்றும், காரண செயல்களை காரண கண்மம் என்றும் சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கின்றார்கள். ஆகவே இப்போது நாங்கள் செயல்களுக்கு வந்திருக்கின்றோம். இந்த செயல்களை நாங்கள் பார்க்கும் போது இந்த பொருட்களுக்கு என்ன இருக்கின்றது என்று பார்த்தால், இது தூள மாயை, அதாவது காரண மாயை, காரிய மாயை என்று இருக்கின்றது. செயல்களுக்கு காரண செயல்கள், அதாவது காரண கண்மம், மாயை கண்மம் என்று இரண்டு வகை இருக்கின்றது. ஆகவே இப்போது எங்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன தேவை என்று பார்த்தபோது எங்களுக்கு பொருள் மாத்திரம் இருந்தால் போதாது, செயலும் வேண்டும் என்று கண்டுகொண்டோம். அதன் பிறகு என்ன நேற்று பார்த்தோம் விரிவாக என்றால், அது இந்த பொருளும் செயலும் இருந்தால் மாத்திரம் காணுமா? டிவி இருக்கின்றது, டிவி வேலை செய்கின்றது, அதை வைத்து என்னென்று மகிழ்வது? ஆகவே அங்கு நான் எனது என்ற ரெண்டு விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதாவது நான் அதை பார்க்க வேண்டும், அல்லது அந்த பொருள் என்னுடையதாக இருந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது வேறொருவரிடம் இரவில் இருக்கும் போது அது மகிழ்ச்சியாக இராது. அதை நாங்கள் ஒரு பாக்கர் பேனா மூலம் பார்த்தோம். பொக்கெட்டில் இருக்கும் பாக்கர் பேனா என்ற ஒரு உதாரணம் மூலம், அந்த உதாரணம் சைவ சித்தாந்த பேராசிரியரால் அந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட உதாரணம். ஆகவே இப்போது முடிவாக மகிழ்ச்சி என்பது என்னவென்று பார்க்கும் போது, அதற்கு எங்களுக்கு பொருள் தேவை, பொருளுக்கு மேலாள செயல் தேவை, செயலுக்கு மேலாளை அதை நான் எனது என்ற நிலையில் வைத்து பார்த்தால்தான் எங்களுக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பார்த்தோம். இந்த மூன்று நிலைகளும் தான் நாங்கள் படித்த மூன்று பாச நிலைகள் என்று இறுதியில் பார்த்தோம். பொருள் என்று சொல்வது மாயையாகவும், செயல் என்று சொல்வது கண்மமாகவும், நான் எனது என்று சொல்வது ஆணவமாகவும் தொழிற்படுகின்றது என்பதை பார்த்தோம். இந்த மூன்று நிலைகளும் அருவ நிலையில் செயல்படுபவை, இவைக்கு உருவங்கள் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த மூன்று நிலைகளையும் நாங்கள் பாசம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு மேலாக இந்த பாசத்தில் இருக்கும் ஒரு ஆணவ நிலை மிகவும் கொடியது என்றும் நேற்று சில உதாரணம் மூலம் பார்த்தோம். அதை நாம் விரிவாக சொல்லவில்லை என்று அதை நீங்கள் நேற்றையான் சத்சங்கத்திலிருந்து மீண்டும் கேளுங்கள். ஏன் இந்த ஆணவ நிலை மிகவும் கொடுமையானது என்று, அது மிகவும் மிகவும் முக்கியமானது எங்களுடைய சாதனைக்கு. ஏனென்றால் நாங்கள் ஆணவம் என்றால் சரி, நாங்கள் பேச்சு வழக்கில் எங்களை பற்றி உயர்வாக கதைப்பதோ அல்லது எங்களை மேல் நோக்கி கதைப்பதோ அல்லது நான் எனது என்ற அகங்காரத்தில் இருப்பதோ அதுதான் ஆணவம் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில், இந்த ஆணவம் என்பது இருளை விட கொடியது என்பதை நேற்று உதாரணம் மூலம் பார்த்தோம். ஆகவே இந்த ஆணவத்தில் இருந்து நாங்கள் விடுபடுவதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை இறுதியாக அடைவதற்குரிய வழி என்பது தெரிய வந்தது. இவற்றை நேற்று பார்த்து விட்டோம். இவை மூன்றும் பாசத்திற்குள் இருக்கும் பொருள். இன்றையான் சத்சங்கத்துக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். இன்று நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் ஐந்து உண்மை பொருள்களில் மூன்று பார்த்து விட்டோம். அதுக்கு அடுத்ததாக இன்று பார்க்க போவது உயிர். இந்த உயிரை பற்றித்தான் இன்று பார்க்க போகின்றோம். அதற்கு முதல் இந்த மூன்று பொருட்கள் என்று சொன்னேன் தானே, பதி, பசு, பாசம். இதை சைவ சித்தாந்தத்தில் எப்படி வரையறுத்திருக்கின்றார்கள் என்றால், அறிவித்தாலும் அறிய மாட்டாது என்ற ஒரு நிலைதான் பாசமாகவும், அறிவித்தால் அதை அறியும் என்ற நிலைதான் உயிராகவும், அறிவிக்காமலே அறியும் என்ற நிலை கடவுள் பதியாகவும் வரையறுக்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். அதற்கு பிறகு இன்னும் இரண்டு பகுதிகள் இருக்கின்றது, உயிரானது உயிரற்றதென்று சைவ சித்தாந்தத்தில் அதையும் வகுக்கின்றார்கள். உயிரை இரண்டு விதமாக வகுக்கின்றார்கள், ஒன்று பேருயிர் என்றும் சிற்றுயிர் என்றும். பேருயிர் என்பது இறைவனுக்கு உரிய ஒரு நிலையாகவும், சிற்றுயிர் என்பது ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு இருக்கிற ஒரு நிலையாகவும் சொல்லப்படுகின்றது. மூன்றாவது நிலை உயிரற்ற நிலை, அதுதான் சடப்பொருள், அது மாயைக்கு உரிய மாயா பொருட்களுக்குரிய ஒரு நிலை. இப்போது நாங்கள் உயிரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேவையான அடிப்படை கருத்துகளுக்கு மாத்திரம் அதை விரிவாக பார்ப்பதென்றால் வாழ்க்கை முழுக்கவே பார்த்து கொண்டு போகலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் பார்ப்பது எங்களுடைய சாதனைக்கு என்ன அடிப்படை தேவைகள் என்பதைத்தான் இங்கு பார்க்கின்றோம். அதை மறந்து விடாதீர்கள். இப்போது உயிரின் பொருள் என்ன என்று பார்ப்போமாக இருந்தால், உயிர் என்றால் என்ன? அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றையும் கொண்டதுதான் உயிர். இந்த அறிவு, இச்சை, செயல் உள்ள பொருளை உயிர் என்று சொல்லுகின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த அறிவு, இச்சை, உயிர் இது மூன்றும் இருந்தால் உயிர், இந்த அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றும் இருந்தால் அது உயிர், உயிராக இருக்கின்றது. இந்த விடயம் எப்படி நடக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த உயிரை பற்றிய விடயம், அதாவது செயல், இந்த மூன்றிலும் செயல் எப்படி நடக்கும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த செயல் நடக்கிறதற்குரிய காரணம் எங்களுக்கு இச்சை இருந்தால்தான் செயல் நடக்கும். அது எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்தது. எங்களுக்கு ஒன்று விருப்பம் இருந்தால்தான் அது செயலாக வரும் என்றது தெரிந்த விடயம். அதான் முதலாவதாக உயிரில் நடக்கின்றது. அடுத்ததாக அடுத்த கேள்வி வருகின்றது, இந்த இச்சை எப்படி நடக்கின்றது என்று பார்த்தால், நேரடியான மறுமொழி இதற்கு அறிவிருந்தால் இச்சை நடக்கும் என்று நாங்கள் காணுகின்றோம். நேரடியான மறுமொழி அதுவாக இல்லாவிட்டாலும் அதை ஒரு உதாரணம் மூலமாக பேராசிரியர் விளங்கப்படுத்துகின்றார். அதாவது ஞானம் இருந்தால்தான் இச்சை வரும், அதாவது அறிவிருந்தால்தான் இச்சை வரும் என்பது சரியான சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்ட முறை. ஆனால் அதை நம்ப முடியாது இருக்கின்றது. ஏனென்றால் ஞானம்தான் கடைசி நிலை, இச்சை செயலில் இருந்துதான் ஞானத்திற்கு போகலாம். ஆனால் அந்த இச்சையை வரப்பண்ணுவது ஞானம்தான் என்பது என்ற விதத்தில் நாங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று பேராசிரியர் கூறுகின்றார். அதற்கு என்ன உதாரணம் சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் கம்ப்யூட்டர் வேண்டி கம்ப்யூட்டர் படிக்க விரும்புகின்றீர்கள் என்று வைப்போம். ஆகவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேண்ட வேண்டும் என்ற ஒரு இச்சை, ஒரு விருப்பு வந்தவுடன் நீங்கள் போய் கம்ப்யூட்டரை வேண்டுவது அப்படி ஒருவரும் வேண்ட மாட்டார்கள். ஏன், கம்ப்யூட்டரை வேண்டினால் என்ன செய்ய வேண்டும் என்றே உங்களுக்கு தெரியாது. அப்ப கம்ப்யூட்டரை வேண்டி வீட்டை வைப்பதென்றால் அதில் என்ன பிரயோசனம்? ஆகவே அந்த கம்ப்யூட்டரை வேண்ட வேண்டும் என்ற நிலை ஏன் உங்களுக்கு வந்ததென்றால், இந்த கம்ப்யூட்டரை வைத்து என்ன செய்யலாம், என்ன அறிவை எடுக்கலாம் என்று தெரிந்த பின்தான் நீங்கள் எனக்கு ஒரு கம்ப்யூட்டரை வேண்டிக் கொண்டு வந்தால் நான் அந்த அறிவை பெறலாம் என்று உங்களுக்கு தெரிகின்றது. அதாவது கம்ப்யூட்டரில் இருந்து நாங்கள் என்ன பெறுவோம் என்பது முதலே தெரிந்தால்தான் அந்த இச்சை உண்டாகும் என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். அதுபோல்தான் சைவ சித்தாந்தத்திலும் அந்த ஞானம் என்றால் என்ன என்று தெரிந்தால்தான், அதாவது ஞானம் என்று ஒன்று இருக்கின்றது அது எங்களுடைய இறுதி நிலை என்று ஒரு விடயம் தெரிந்தால்தான் அந்த ஞானத்தை நோக்கி நாங்கள் போக வேண்டுமென்ற இச்சை வரும். அந்த இச்சை வந்தால்தான் அது செயலாகும். அந்த செயல் ஆனால்தான் அது அறிவாகும் என்று அதை அற்புதமாக விளங்கப்படுத்துகின்றார் பேராசிரியர். ஆகவே இந்த உயிர் என்றால் என்னென்று நாங்கள் இறுதியாக பார்க்கும் போது, இந்த இச்சை செயல் அறிவு மூன்றையும் வைத்து இதன் மூல தொகுப்பாக அறிவுதான் உயிர் என்று சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்படுகின்றது. உயிர் என்றால் அறிவு, அறிவு என்றால் ஞானம். ஆகவே உயிர் என்றால் ஞானம் என்று வரையறுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த உயிருக்கு இன்னொரு பகுதியாக சொல்லப்படுகின்றது என்னவென்றால், அறியும் திறன் உள்ள பொருள் உயிர். அதாவது அறியும் திறன் உள்ள பொருள் உயிர் என்று இறுதியாக வரையறுக்கப்படுகின்றது. இனி அடுத்த கேள்வி வருகின்றது, உயிர் ஒன்றா பலவா என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் ஒரு கேள்வியை கொண்டு வருகின்றார். உயிர், அதற்குரிய பதில், உயிர் பல. ஏனென்றால் எல்லா உடல்களிலும் உயிர்கள் இருக்கின்றது. உயிர்கள் என்பது பல பல பல, அது ஒன்று அல்ல. ஆகவே அந்த கேள்விக்குரிய பதிலும் உயிர்கள் என்றால் பல என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் வைத்துக் கொண்டு அடுத்த கேள்வியை அவர் கேட்கின்றார். உயிர் இருக்கும் வேறுபாடு என்ன, உயிர்களுக்குள் இருக்கும் வேறுபாடு என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். உயிர்களிலே ஏன் வேறுபாடு இருக்கின்றது, அதற்குரிய பதில், உயிர்கள் என்றால் அறிவு என்று பார்த்துவிட்டோம். ஆகவே அந்த உயிர்களில் இருக்கும் அறிவு திறனினால்தான் அந்த உயிர்களில் வேறுபாடு ஒன்று. சில உயிர்களுக்கு அறிவு கூடியது, சில உயிர்களுக்கு அறிவு குறைந்தது. ஆகவே அறிவின் வேறுபாடு தான் அந்த உயிரின் வேறுபாடாக அமைகின்றது. அதை வைத்து அவர் நிறுவுகின்றார், உயிர்கள் பல. ஏனென்றால் உயிர் ஒன்றாக இருந்தால் எல்லோருக்கும் அறிவு ஒன்றாக இருக்க வேண்டும். ஆகவே அறிவு என்பது எல்லோருக்கும் ஒன்றல்ல. ஆகவே அறிவு ஒன்று இல்லாத போது உயிர்களும் ஒன்றல்ல என்று திட்டவட்டமாக நிறுவப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். ஆகவே உயிர்கள் என்பது பல. இனி இந்த உயிர்களை அறியும் முறைகளை பற்றி சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்படுகின்றது. எந்த முறைகளில் நாங்கள் இந்த உயிர்களை அறியலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த உயிர்களை அறிவதற்கு என்ன பார்க்க வேண்டுமென்றால், முதலாவதாக இந்த உயிரை அறிவதற்கு ஒரு பொருளை உயிருக்கு அறிவிக்காவிட்டால் அதை அறிய முடியாது. அதான் முதலாவது நிலை. ஒரு பொருளை உயிருக்கு அறிவிக்காவிட்டால் அந்த உயிர் அந்த பொருளை அறியாது. அதற்கு நான் இப்போது சொன்ன இந்த கம்ப்யூட்டர் உதாரணம் உங்களுக்கு பொருந்தும். அதை என்ன மாதிரி சொல்வதென்றால், வித்தியாசமாக சொல்ல வேண்டும். அதாவது நாங்கள் நிற்கின்றோம், நாங்கள் உயிர் இருக்கின்றோம், நாங்கள் எல்லாவற்றையும் அறிகிறோம் தானே, எங்களுக்கு ஒருவரும் அறிவிக்க தேவையில்லை. சரி, ஞான நிலையைத்தான் குரு வந்து அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாலும், சாதாரண வாழ்க்கையில் நான் தான் என்னுடைய வகுப்பில் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு புரோகிராமை கண்டுபிடித்தேன், நான் தான் அதை எழுதினேன், என்னால் அது செய்ய முடியும், எனக்கு ஒருவருடைய உதவியின் தேவையில்லை என்று கூட ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஆனால் அதில் உண்மை என்னவென்றால், நான் செய்ததென்பது எங்கிருந்து நான் இந்த மூல விஷயங்களை எடுத்தேன், கூகுளில் இருந்து எடுத்திருக்கலாம், புத்தகத்தில் இருந்து எடுத்திருக்கலாம், அல்லது பழைய ஆசிரியர்களின் நோட்ஸில் இருந்து எடுத்திருக்கலாம். எங்கேயோ இதை நாங்கள் மூலமாக உள்ளே உள்நோக்கி பார்த்து கொண்டு போகும் போது அது எங்களால் உருவாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் நன்றாக உணர்கின்றோம். ஆகவேதான் இவையெல்லாம் எங்களால் நடத்தப்படுபவை இல்லை. உயிர்களின் நிலையில் உயிர்கள் இறைவன் உயிர்களுக்கு அதை கொடுத்தால்தான் உயிர்கள் அதை அறியலாமே தவிர மற்றும்படி அவர்களால் இந்த உயிரால் தன்னிச்சையாக இயங்க முடியாது என்பதுதான் முதலாவது நிலை. இரண்டாவது நிலையை பார்க்கின்றோம். இந்த அறிவை படிப்படியாகத்தான் உயிர் அறிய முடியும் என்று சொல்லுகின்றது. உயிரால் இந்த அறிவை படிப்படியாகத்தான் அறிய முடியும், அதாவது ஸ்டெப் அட் எ டைம் ஆங்கிலத்தில். அதற்குரிய உதாரணம் பேராசிரியர் என்ன கொடுக்கின்றார் என்றால், மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு பிள்ளையிடம் மூன்றில் இருந்து எட்டை கழித்தால் என்ன வரும் என்றால் அதுக்கு தெரியாது. ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்கின்றார் என்றால், மூன்றில் இருந்து எட்டு போகாது, அவ்வளவுதான். அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டு வரும்போது எட்டாவது வகுப்புக்கு வரும்போது அதே ஆசிரியர் தான் பாடம் கற்பிக்கிறார் என்று வையுங்கள். அவர் அப்போது சொல்லிக் கொடுக்கின்றார், மூன்றில் இருந்து எட்டை கழித்தால் -5. அப்போது அந்த பிள்ளை கேட்கின்றது ஆசிரியரை, 5 வருடத்துக்கு முதல் மூன்றிலிருந்து 8 போகாது என்று சொல்லி தந்தீர்கள், இன்று 3 to 8 போகும், அதற்குரிய விடை -5 என்று சொல்கின்றீர்கள், ஏன் அப்படி மாத்தி சொல்கின்றீர்கள் என்று கேட்குதா அந்த பிள்ளை. அதுதான் இங்கிருக்கும் நிலை. அதற்கு ஆசிரியர் சொல்லும் பதில், நீ அந்த பக்குவத்திற்கு வரும்போதுதான் அதை நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த நேரத்தில் தான் அது உனக்கு புரியும். அந்த நேரமே -5 என்றிருந்தால் நீ மைனஸ் என்றால் என்னென்று கேட்டிருப்பாய், -5 என்றால் என்னென்று கேட்டிருப்பாய், அந்த விளக்கம் உன்னுடைய அறிவுக்கு கிடைக்காது. ஆகவேதான் 8ஆம் வகுப்பில் தான் அதற்குரிய விடை இன்று. அதே போல்தான் எங்களுடைய உயிர்கள் விஷயத்தை எதை எடுத்தாலும் படிப்படியாக அறியும் திறனுடையதே தவிர ஒரே அடியாக எல்லா விஷயத்தையும் அறிய முடியாது. மூன்றாவது, எங்களுடைய உயிரை அழுந்தினால்தான் நாங்கள் அறிய முடியும், அதாவது நாங்கள் அறியும் பொருளில் அழுந்தி நின்றால்தான் உயிர்களால் அறிய முடியும் என்று மூன்றாவது நிலை உயிருக்கு வரவேற்கப்படுகின்றது. அதற்கு ஒரு உதாரணம் பேராசிரியர் கூறுகின்றார். நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கின்றீர்கள் டிவியில். அந்த கிரிக்கெட் மேட்சில் யார் யார் நல்லாக விளையாடுகின்றார்கள், அந்த நாடு எப்படி விளையாடுகின்றது, அதில் என்ன நுட்பம் நடக்கின்றது, என்ன மாதிரி அந்த விளையாட்டில் அந்த வீரர் அவுட் ஆகின்றார் என்றெல்லாம் அறிய வேண்டுமென்றால் நீங்கள் அதிலேயே உங்களுடைய மனதை வைத்து உள்நோக்கியே பார்த்து கொண்டிருந்தால்தான் உங்களால் அறியலாம். அந்த மனதை அதிலேயே வைத்து பார்ப்பதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் அழுந்தி இருந்து அறிய வேண்டும் என்று ஒரு சொல்லை பாவிக்கின்றார்கள். அழுந்தி என்றால் அதற்குள்ளேயே நீங்கள் போக வேண்டும், அந்த விடயத்துக்குள்ளேயே. அப்படி இருந்தால்தான் அதில் இருக்கும் நீங்கள் தேவைப்படும் விடயங்களை உங்களுக்கு முற்றாக எடுக்க முடியும். அது உயிரின் மூன்றாவது நிலை. 4ஆவது நிலை, ஒரு ஒன்றை மட்டும்தான் ஒரு நேரத்தில் உயிர் அறியும், பலவற்றை அறியாது. இதில் பல சேலஞ்ச் என்று சொல்லுகின்றார் பேராசிரியர். இந்த விடயத்தை சொல்லும் போது உயிர் ஒன்றை மட்டும்தான் அறியும் ஒரு நேரத்தில், அதற்கு மேலாக அறியாது என்று சொல்லும் போது அதுதான் வர விளக்கணம். இருப்பினும் சிலர் இந்த உலகியலில் இருந்து கொண்டு கேட்பார்கள், அது எப்படி முடியும், நான் டிவி பார்த்து கொண்டிருந்து சாப்பிடுகின்றேனே, ஆகவே நான் 2 விடயத்தை செய்கின்றேன், சாப்பிடுகின்றேன், டிவி பார்க்கின்றேன், அதற்கு மேலாக இன்னும் ஒரு விடயத்தையும் நான் கண்ணால் கூட செய்யலாம், டிவியை கண்ணால் பார்க்கின்றேன், வாயினால் சாப்பிடுகின்றேன், காதும் அதற்கு பயன்படுகின்றது. அதே மாதிரி வேறு ஒரு உதாரணத்தை எடுத்தால் 3 கருவிகளாலும் உங்களால் இயங்கலாம் என்று சொல்கின்றீர்கள். அதற்கு பேராசிரியர் சொல்வது என்னவென்றால், சயின்டிபிக்காக விஞ்ஞானபூர்வமாக இந்த 3 விடயங்களையும் நீங்கள் ஒரே நிலையில் மாத்திரமல்ல, 5 பொறிகளாலுமே நீங்கள் சிற்றின்பத்தையே ஒரு நேரத்தில் அறியலாம். ஆனால் எங்களுக்கு தெரியாமலே இந்த 5 பொறிகளும் உடலினுள் ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல வேலை செய்கின்றது. ஆகவே உடலை பொறுத்தவரையில் இந்த 5 உணர்வுகளும் ஒரே அடியாக ஒரே செகண்டில் செயல்படவில்லை. அதை ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் என்று சொல்லுகின்றார். அதாவது உடலை பொறுத்தவரையில் 5 பொறிகளும் தனித்துவமாகத்தான் அறிகின்றது. ஆனால் அந்த நேர இடைவெளி மிகவும் குறுகியதாக இருப்பதால் நாங்கள் அவற்றை இரண்டாக செய்கின்றோம், மூன்றாக ஒரே நேரத்தில் செய்கின்றோம் என்று இந்த உலகியலில் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஆகவே அதன் உண்மை பொருள், அந்த ஐந்து பொறிகளும் கடவுளால் கொடுக்கப்பட்ட உடலில் பூட்டப்பட்டிருக்க ஐந்து பொறிகளும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் வேலை செய்யுமே தவிர ஐந்தும் ஒரே செகண்டில் அதே நேரத்தில் வேலை செய்யாது என்பது அவருடைய கருத்து. யாருக்காவது அப்படியான ஆகியும் என்றிருந்தார். அடுத்தது, மறப்போம் நினைப்போம் என்பது உயிரின் நிலை. அதாவது மறப்போம் நினைப்போம் என்று சொல்வது எங்களுடைய உயிர் அறியும் திறனின் நிலை, அறிவை. அதற்குரிய உதாரணம் என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் இப்ப எங்களுடைய சத்சங்கத்தையே எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் இன்று இருந்து நேற்று இருந்து இந்த சத்சங்கத்தில் கேட்டுட்டு வீட்டை போனீர்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நான் அந்த மீள்பார்வை செய்யும் வரையும் அது உங்களுக்கு உங்களுடைய அறிவில் நின்றது, அது நிற்க வேணும் என்று இல்லை. அவர்களுடைய சித்தத்தின் உதை பொறுத்தது. ஆகவே எங்களுடைய உயிருக்குரிய இயல்பு என்னவென்றால் அறியும் மறக்கும், திரும்பவும் அறியும் மறக்கும். ஆகவே நீங்கள் திரும்ப 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 படிப்பதால் தான் அதை நீங்கள் அறிந்து மறந்து படிக்கிறீர்கள், அறிந்து மறந்து படிக்கிறீர்கள் என்று உதாரணம் கொடுக்கின்றார். கடைசியாக சொல்கின்றார், கடைசி நிலை உயிரின் நிலை, விட்டு விட்டுத்தான் அறியும். விட்டு விட்டுத்தான் அறியும் என்ற இந்த கருத்து என்னவென்று சொல்கின்றார் என்றால், அதுக்கு பாடசாலையைத்தான் எடுக்கின்றார். பாடசாலையில் நாங்கள் படிக்கும் போது, நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது சில நேரம் எட்டு பாடங்கள் ஒரே நாளில் படிப்போம், அல்லது ஐந்து பாடங்கள் படிப்போம், எந்த வகுப்பில் இருக்கின்றோம் என்பதை பொறுத்தது. இந்த பாடங்கள் எல்லாம் பீரியட் என்று சொல்லுவார்கள், ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட் என்று. இதை ஏன் அப்படியே விட்டு விட்டு வைத்திருக்கின்றார்கள் என்றால், வெவ்வேறு பீரியட்டாக எங்களுடைய அறிவு நாங்கள் விட்டு விட்டுத்தான் அறியலாம் என்றபடியால் எல்லாவற்றையும் சேர்த்து படிப்பிக்க முடியாது. ஆகவேதான் அதை நேரம் கொடுத்து படிப்பிக்கின்றார்கள். ஏனென்றால் அதைத்தான் எங்களுடைய அந்த அறிவைத்தான் எங்களால் கிரகிக்க முடியும் உயிர்களால். அதை உதாரணமாக சொல்லுகின்றார், விட்டு விட்டுத்தான் உயிர் அறிவை அறியும் என்று சொல்லுகின்றார். இந்த விடயங்கள் தான் அறியும் திறனை பற்றி, உயிர் அறியும் முறையை பற்றி சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக என்ன பார்க்கின்றார் என்றால், உயிரை பொருளை பற்றி பார்க்கின்றார். அதாவது என்னவென்றால், இந்த உயிர் மூன்று நிலைகளை உடையது. அந்த மூன்று நிலைகளும் என்னவென்று இங்கு சொல்லுகின்றார். அதாவது இந்த பொருள் பற்றி அறிவதெல்லாம் எங்கிருந்து அறிகின்றோம் இந்த பொருளை என்றால், உலக பொருட்கள் மாயையிலிருந்து வந்த உலகப் பொருட்களிலிருந்து அறிகின்றோம். இந்த அறிவை நாங்கள் கூட்டிக் கொண்டு போவது, அல்லாட்டி இந்த உலகப் பொருட்களிலிருந்து வரும் அறிவை என்ன மாதிரி அவர்கள் அழைக்கின்றார்கள் என்றால், சித்தாந்தத்தில் பாச அறிவு. பாசம் என்றால் மாயையினால் கொடுக்கப்பட்ட விடயம். பாசத்தில் இருக்கும் மாயையினால் கொடுக்கப்பட்ட பொருட்களை நாங்கள் அறியும் போது அந்த அறிவை, அந்த ஞானத்தை பாச ஞானம் அல்லது பாச அறிவு என்று சொல்லுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதே போல் நீங்கள் அடுத்த நிலையை எடுத்து பார்க்கும் போது, நான் யார், நான் தானே அறிகின்றேன் என்ற நிலையை நீங்கள் யோசித்து பார்க்கும் போது, நான் தானே இவற்றையெல்லாம் அறிகின்றேன் என்ற நிலையை நீங்கள் அந்த அறியும் திறனில் பார்க்கும் போது, அது எதனால் நடைபெறுகின்றது என்றால், எதற்கு நடைபெறுகின்றது என்றால், நான் ஆகிய என்னுடைய ஆன்மா உயிருக்கு நடைபெறுகின்றது. அதை பசு ஞானம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதற்கு மேலாக வேறு ஏதும் இருக்கின்றதா என்று பார்த்தால் இருக்கின்றது, அதுதான் பதி ஞானம், இறை ஞானம். ஆகவே இந்த உயிர்களுக்கு இந்த மூன்று நிலைகளும் இருக்கின்றது. அதாவது பசு ஞானம், பாசஞானம், பசிஞானம், பதிஞானம். சில நேரம் எங்களுடைய சாதனைகளில் எங்களுக்கு இவை மிகவும் முக்கியமானது. நாங்கள் பசிஞானத்தில் அறிவினால் சிலவற்றை எடுத்து வைத்துவிட்டு எங்களுக்கு பதிஞானம் கிடைத்து விட்டது என்று மாயைக்குள் அகப்பட்டிருப்பதால் சில நேரம் நாங்கள் தடம் புடர்ந்து விடுகின்றோம். ஆகவே உலகப் பொருட்கள், உலக அறிவில் நாங்கள் எடுக்கும் ஞானம் பாச ஞானம் என்றதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இந்த ஒழுங்கின்படி நாங்கள் நிச்சயமாக பதிஞானத்தை நோக்கி செல்கின்றோம், அதில் ஒருவிதமான விடயமும் பிழையும் அல்ல. ஆனால் பாசத்தால் கிடைக்கும் ஞானம், பசு என்ற நான் என்ற முறையில் கிடைக்கும் ஞானம் பதி ஞானம் ஆகாது என்பதை இங்கு அந்த பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் கருத்தை தருகின்றார். அடுத்ததாக என்ன ஆராய்கின்றார் என்றால், இப்படியானவை எதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது? ஆகவே எதன் மூலமாக கிடைக்கின்றதென்றால், இது கருவிகள் மூலமாகத்தான் இந்த விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது என்று தெரிய வருகின்றது. ஆகவே இந்த கருவிகளை நாங்கள் பார்க்கும் போது, கருவிகள் இல்லாது அறிய முடியுமா? இந்த கருவிகள் என்றால் எங்களுடைய உடலில் பூட்டப்பட்டிருக்கும் அறிகருவிகள், செயற்கருவிகள் என்று ஐந்தும் ஐந்தும் பத்து கருவிகள் இருக்கின்றது வெளியில், வெளி உடலில். அந்த பத்து கருவிகளாலும் தான் இவை அறியப்படுகின்றது. அதான் பாச ஞானம். ஆனால் இதற்கு மேலாக அறிவை பெற முடியுமா, இந்த பத்து கருவிகளுக்கு மேலாக என்று பேராசிரியர் அதை ஒரு கேள்வியாக கேட்கும் போது, நிச்சயமாக ஒரே ஒரு முறையில் அது அறிய முடியும் என்பது பதிலாக வருகின்றது சைவ சித்தாந்தத்தில். அது என்ன முறை என்று பார்க்கும் போது, அதற்கு ஒரு உதாரணம் மூலமாக அந்த முறையை விளங்கப்படுத்தப்படுகின்றது. அதாவது, நாங்கள் ஒரு இருட்டறையில் சின்ன விளக்கை வைத்து அந்த அறைக்குள் இருக்கும் பொருட்களை தேடிக்கொண்டிருக்கும் போது, ஒருவர் வந்து அந்த அறையில் இருக்கும் ஜன்னல் கதவை திறக்கின்றார். உங்களுடன் நின்றவர் திறந்தவுடன் என்ன நடக்கின்றது என்றால், அந்த ஜன்னல் ஊடாக சூரிய வெளிச்சம் அந்த அறைக்குள் பாய்கின்றது. பாய்ந்தவுடன் என்ன செய்ய போகின்றோம்? சூரிய வெளிச்சத்தில் எல்லா பொருட்களும் அழகாக தெரிகின்றது. தெரிந்தவுடன் என்ன செய்கின்றோம்? நாங்கள் கொண்டு வந்த விளக்கை அணைக்கின்றோம். ஏனென்றால் இப்போது எல்லா பொருட்களும் சூரிய ஒளியால் தெரிகின்றது. அதே போல்தான் இந்த சூரிய ஒளி ஆன்மீகத்தில் நாங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அதுதான் இறை என் திரு அருள். ஆகவே அந்த உதாரணத்தை வைத்து இந்த ஞானத்தை ஆக கருவிகளால் மாத்திரம் அறிவால் மாத்திரம் எடுத்து வந்து பெறுவதும் உண்டு, அதற்கு மேலாக இந்த ஞானத்தை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் இறுதி நிலையாகிய இறைவனின் திருவருள் இருந்தால் இந்த பொறிகள் இயங்காத நேரத்தில் எங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். அதுதான் பதி ஞானம். ஆகவே அதுதான் எங்களுடைய கிரியா யோகத்தின் கோட்பாடுகளும். நாங்கள் எங்களுடைய பயிற்சி முறையில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த பொறிகளை வென்று எங்களுடைய ஐந்து உடலுக்கான பயிற்சி முறைகளில் உள்நோக்கி போய் ஐந்து உடல்களுக்கும் பயிற்சி செய்து இறுதியில் நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடையும் நிலைக்கு வரும்போது எங்களுடைய உடல்களில் இருக்கும் பொறிகள் எல்லாம் செயலற்று இருக்கும் நிலைக்கு வருவோம். அந்த நிலையில் எங்கிருந்து எங்களுக்கு இந்த இறுதியான பதிஞானம் கிடைக்கின்றது? இறைவனின் திருவருளில் இருந்துதான் கிடைக்கின்றது. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் இந்த உயிருக்குரிய இலக்கணங்களாகவும் உயிர்களுக்குரிய செயல்பாடுகளாகவும் உயிர்களுக்குரிய விடயங்களாகிய ஆரம்ப நிலையில் எங்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியில் பேராசிரியர் இவ்வளவு விடயங்களை சைவ சித்தாந்தத்தில் இருந்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு இந்த உயிரை பற்றிய விளக்கத்தை இன்று சிறிது பார்த்திருக்கின்றோம். இதற்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு கேள்வியை அவர் கேட்கின்றார். அது என்னவென்றால், உயிர் எப்பவும் எதையாவது சார்ந்திருக்கும் என்று நிலைப்பாட்டுக்கு வருகின்றார். உயிர் எதையும் எப்பவும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உயிரின் நிலை. அதுதான் உண்மை. யாரை சார்ந்திருக்கின்றது? இறைவனை சார்ந்திருக்கின்றது. ஆகவே அதற்குரிய விடை என்னவென்றால், அது எதை சார்ந்திருக்கின்றதோ, எந்த நேரத்தில் எதை சார்ந்திருக்கின்றதோ அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். எங்களுடைய உலகியல் குடும்ப வாழ்க்கையை வைத்து, ஒரு சிறு பிள்ளை குழந்தையாக இருக்கின்றது, அந்த நேரம் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கின்றது. பின்னர் அது பாடசாலை செல்கின்றது, ஆசிரியர்கள் படிப்பிக்கின்றார்கள். படிப்பித்தவுடன் பெற்றோர்கள் வீட்டை பிள்ளை வந்ததும் சில விடயத்தை செய்ய சொன்னவுடன் அது தன்னுடைய சிறு வயதில் என்ன சொல்லும் என்றால், நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய டீச்சர் சொல்வதைத்தான் கேட்பேன். அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வருகின்றது. வந்தோனே அதே பெற்றோர் அதை வேறு விடயத்தில் சில கேள்வியை கேட்கும் போது, நான் உங்களை கேட்க மாட்டேன், டீச்சரையும் கேட்க மாட்டேன், நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்வதைத்தான் கேட்பேன் என்கின்றது. இன்னும் வளர்ந்து கொண்டு வந்து அது திருமணமாகிவிட்டால், அந்த நிலையில் பெற்றோர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டேன், ஆசிரியர் சொல்வதையும் கேட்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் சொல்வதையும் கேட்க மாட்டேன், என்னுடைய ஸ்பவுஸ் சொல்வதைத்தான் கேட்பேன். கணவன் மனைவியும், மனைவி கணவனும் என்று சொல்லும். இதே நேரம் வயது முதிர்ந்த பின், இவற்றையெல்லாம் சொல்ல முடியாத தள்ளாத வயது வந்த பின், பிள்ளைகள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும். ஆகவே இது இந்த நிலையில்தான் ஒரு உதாரணமாக எங்களுடைய உயிருக்கு சொல்லப்படுகின்றது. அதாவது உயிர்கள் எப்பவும் ஒன்றையே சார்ந்திருக்கும். அந்த சார்ந்திருக்கும் எதை சார்ந்திருக்கின்றதோ அதே போலவே அது ஆகும். அதுதான் எங்களோட சாதனைக்கு இங்கு இறுதியாக தேவைப்படும் ஒரு சொல். நாங்கள் எதை சார்ந்திருக்கின்றோமோ அது போலவே நாங்கள் ஆவோம். ஆகவே நாங்கள் சார்ந்திருக்கும் இடத்தை நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டும். சத்துரி கிரியா பாபாஜி மூலமாக அந்த இடம் எதுவென்று எங்களுக்கு தரப்படுகின்றது என்றால், கிரியா சாதகர்களின் சேர்க்கை. அந்த சேர்க்கை தான் எங்களுடைய சத்சங்கம். அந்த சத்சங்கத்தில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த சேர்க்கை உங்களுக்கு மிகவும் முக்கியமானது உங்களுடைய சாதனை பயிற்சிக்கு. ஆகவே இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் இந்த உயிர்களின் அடிப்படை கருத்துக்களை சைவ சித்தாந்தத்தில் இருந்து பார்த்தோம் பாபாஜியின் அருளினால். பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி ஓம். கேள்வி பதில்களுக்கு செல்ல போகின்றேன். இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை தத்துவங்கள் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. இருந்தாலும் அறிவு விட்டுவிட்டுத்தான் அறியும் என்பதற்கிணங்க இன்றைய சத்சங்கத்தின் ரெக்கார்டிங்கை பல நாட்களுக்கு திரும்ப திரும்ப போட்டு அதிலிருந்து எங்களுக்கு தெளிவுபடும் இந்த கருத்துக்களை எங்களுடைய கிரியா சாதனைகளுக்கு பயன்படுத்தி சாதனைகளை கூட்டி ஆன்மீக வெளியேற்றம் அடைவோமாக. நன்றி. ஓம் கிரியா பகவாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி ரவிணையா. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அற்புதமாக சாதகர்களுக்கு தேவையான வைராக்கியத்தை அந்த சொல் மூலம் கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் மிகவும் அற்புதமானது இந்த சத்சங்கத்தில். அதை விட பெரிய சுருக்கம் கிடைப்பதற்கே வழியில்லை. ஆகவே எல்லோரும் இந்த சத்சங்கங்களை, இது 4வது வகுப்பாக நடைபெறுகின்றது, இன்று 4வது வகுப்பு, எல்லோரும் மீண்டும் மீண்டும் முதலிலிருந்து போட்டு கேளுங்கள். இது நீளம் கூடிய சத்சங்கம் இல்லை. சுருக்கமாக கிரியா சாதகர்களுக்காக என்னால் முடிந்தளவு பாபாஜியின் அருளினால் இதை கொண்டு வருகின்றேன். ஆகவே இதை திருப்பி திருப்பி கேளுங்கள். விட்டு விட்டுத்தான் அறியக்கூடியது உயிர் என்று இறைவனையா அதை உயிரின் 6 நிலைகளில் ஒரு நிலையை கட்டியாக பிடித்து உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே அவற்றை செய்யுங்கள். பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இந்திய சத்சங்கத்துல சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்து கிரியா யோகத்துக்கு ஒரு முக்கியமான அடிப்படையான கருத்து. அதுல உயிரின் தன்மையை பத்தி ரொம்ப அழகாக சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை நல்லா விரிவாக அதை சுருக்கி நுணுக்கமா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உயிரினுடைய தன்மை, உயிரினுடைய நுணுக்கமான விஷயம், உயிரினுடைய அறிவு நிலை, உயிரினுடைய அறியாமை நிலை, உயிரினுடைய பரந்த நிலைன்னு சொல், அதாவது பரந்த நிலைன்னு சொல்லுவாங்க, அந்த நிலையை பத்தியும் நல்லா சிறப்பாக இந்த சத்சங்கத்துல விளக்கப்பட்டிருக்கு. இது சைவ சித்தாந்தத்தினுடைய நுணுக்கமான கருத்து. அதே மாதிரி உயிர் எதையாவது சார்ந்துதான் இருக்கும் என்றத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம எந்த விஷயத்த சார்ந்து இருக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் நம்ம அதிகமா பற்றி இருப்போம். அதுதான் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, சார்ந்தா சார்ந்த வண்ணம். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அந்த நல்ல விஷயத்தையே நம்ம ஃபாலோ பண்ணக்குள்ள நம்ம அது நமக்கு பலனை கொடுக்கும். அந்த வகையில இந்த உயிர் பாபாஜியை சார்ந்து போறதுக்கு வேண்டிய பாபாஜியுடைய திருவருள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த சத்சங்கம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த உயிர் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உயிரை நம்ம கொண்டுட்டு போய் அதோட இணைக்கிறது தான் இந்த கிரியா யோகம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு பாபாஜி நல்ல ஒரு சத்சங்கத்தை கொடுத்துருக்காரு. இதை மறுபடியும் கேட்டு இன்னும் சில கேள்வி பதில்களை கேட்டு இன்னும் சிறப்பாக நம்மளுடைய அறிவு நிலையை பெருக்கிக்கிட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு நுணுக்கமான விஷயங்கள் பூரா ஆன்மீகம் சார்ந்து கிடைக்கக்குள்ள ஆனந்தமா இருக்கும். அறிவுல பார்க்கக்குள்ள அது ஆராய்ச்சியில போயிடும். ஆன்மீகத்துல பார்க்கக்குள்ள அது ஆனந்தமா ஆகி அது அன்பா மாறி அது அருளா மாறிடும். இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. அந்த வகையில சிறப்பான ஒரு சத்சங்கம். இதை மீண்டும் கேளுங்க. இன்னும் இந்த விஷயங்களை இன்னும் நல்ல உயிர்களை பத்தி மறுபடியும் பேசி பேசி நம்ம சரி பண்ணி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, நன்றாக இன்னும் ஒரு கோணத்தில் அதை கொணர்ந்தீர்கள். எங்களுடைய அறிவு அறிவின் நிமித்தமாக அன்பு, அன்பு அருளாக வேண்டும் என்பது ஆன்மீக நோக்கில்தான் நாங்கள் இவற்றை வைத்து பார்க்க வேண்டுமே தவிர இதற்கு கருத்துக்களையோ கேள்விகளையோ உலகியலை கொணர்ந்து இதற்குள் பூத்தாது ஆன்மீக நிலையில் வைத்து பார்க்கும் போது அது நிச்சயமாக இன்னும் கூடுதலாக உள்வாங்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.